முருகன் கோவில்பாடும் சபையின் சார்பாக பெரியவரான தொடர் சொற்பொழிவு மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சாமியுடைய திருமணத்திலே திங்கள் தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எல்லாம் வல்ல ஆடல் வல்லனுடைய திருவருளினாலும் தேவி சேக்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் நடந்தேறி வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கின்ற மாணிக்காத அரண்மனையை சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடியுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய வரலாறு தேவி சேக்கிழார் பெருமான் அருளி செய்த அடிப்படையிலே நாம் கண்டு வருகின்றோம். அந்த நிலையிலே சேக்கிழார் பெருமான் பாடல் 70 பக்கம் 386 பெரிய பிரம்மன் அழல் நீர் ஒழுகி அணைய தடையும் அங்கிருப்பதிகம் எடுத்தருளி கடல் நீடிய அன்பினை போற்றும் காதல் கூற பரவிய பின் செழு நீர்மையினில் அருள் பெற்று போந்து பறவையார் கெள்ளர் முழு நீர் அணிவார் அமர்ந்த பதி பிறவும் பலவும் படிந்து கொள்ளுவார் என்பதாக திருத்தோட்டத்துறை என்று சொல்லக்கூடிய அந்த தலத்திலே அடல் நீர் ஒழுங்கி அணைய தடையும் என்பதாக இருக்கக்கூடிய அந்த பதிகம், அந்த பதிகத்தினுடைய சில குறிப்புரைகள், அந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நாம் போன வாரம் சிந்தித்தோம். அந்த அடிப்படையிலே இப்பொழுது சுந்தரர் பெருமான் அங்கே இருந்து இப்பொழுது தேவர் பெருமான் கண்டியூர் பணிந்து எங்கிருந்து திரு தோற்றுத்துறையில இருந்து கண்டியூர் பணிந்து திருவையாரதனை மேவி வணங்கி பக்கம் 386 பாடல் 70 நினைச்சிட்டீங்களா சார் தேவர் 71 பாடல்ல தேவர் பெருமான் கண்டியூர் பணிந்து திருச்சோற்றுத்துறையில இருந்து வர இடம் வந்து கண்டியூர் கண்டியூர் வந்துட்டார் பணிந்து திருவையாரதனை மேவி வணங்கி சூந்துருத்தி விமலர் பாதம் தொழுது இறங்கி தேவில் வருவார் திரு ஆலம்பொழிவைச் சேர்ந்து தாழ்ந்து இரவு பாபு சயனத்து அமர்ந்தருளி பள்ளிகொள்ள கனவில்கள் என்பதாக அமைக்கின்றார். அதாவது கண்டியூர் திருவையாறு பூந்துருத்தி திரு ஆலம்பூர் 4 பதிகளை இந்த பாடலில் சொல்றாங்க. இப்ப திருவையாறு வழியாக வந்திருக்கிறார் அந்த இடத்துல பாடல் குறிப்பு நமக்கு சேக்கிழார் பெருமான் அமைக்கிறார். ஆனால் திருவையாறிலே நம்முடைய சுந்தர பெருமானுடைய பதிகம் இருக்கு, திருவையாறு பதிகம், அந்த பதிகம் நம்ம இதுலேயும் கொடுத்துருக்கோம். பரவும் பறைப்பு என்பதாக சொல்லி அது சேரமான் பெருமான் நாயனாரோடு போய் பின்னாடி வரலாறு வருது. ஆக அந்த இடத்திலேயும் அந்த பதிகம் நாம் பார்க்க போறோம் அந்த பதிகம். ஆனால் இந்த இடத்துல குறிப்பு சொல்றார் திருவையாறு என்பதாக சொல்லி அந்த திருவையாறு சென்று பூந்துருத்தி வந்து திரு ஆலம்பொழில் என்று சொல்லக்கூடிய திரு ஆலம்பொழிலுக்கு நம்முடைய சுந்தர பெருமான் வரார். திரு ஆலம்பொழியில் இருந்து அங்கே இரவு சயனத்து அமர்ந்தருளி பள்ளிகொள்ள கனவின்கள் இரவு உறங்குகின்ற பொழுது கனவிலே எழுந்தருளுகின்றார் பெருமான். என்ன சொல்றார் மலபாடியினில் வருவதற்கு நினைக்க மறந்தாயோ என்று குழாகிய தம் கோலம் எதிர்காட்டி அருளக் குறித்துணர்ந்து நிழலார் கோலை கரை பொன்னி வடபால் ஏறி நெடுபாடம் அழகாவீதி மழபாடி அடைந்தார் நம்பியாரூரர். திருஆலம்பொழிலே இருக்கக்கூடிய நம்பியாரூரரை ஈர்த்து ஆட்கொள்கிறார். எங்க மழபாடியில் இருக்கக்கூடிய சிவமானது ஈர்க்கிறது. மழபாடியில் இருக்கக்கூடிய சிவமானது திரு ஆலம்பொழிலே நம்முடைய சுந்தர பெருமான் உறங்குகின்ற பொழுது கனவிலே வந்து உணர்த்துகின்றார். என்ன சொல்றார் மழபாடியினுள் வருவதற்கு மறந்தாயுன்னா என்ன அர்த்தம் வான் அர்த்தம். அப்ப மழபாடி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது, அங்கே சிவன் கோயில் இருக்கிறது, அந்த சிவன் கோயிலிலே சென்று சுந்தர பெருமான் பாட வேண்டும் என்பதாக அத்தனை பாட்டையாகும். அதனால் நம்மை மண்ணேலம்மை சொற்றமிழ் பாடுக என்றால் தூமரை பாடும்பார்கள். ஆக தமிழ் மறையானது அந்த இடத்திலே ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மழபாடிக்கு அழைக்கிறார் சுந்தர பெருமானை. எப்படி கூப்பிடுறார்? மழபாடியினில் வருவதற்கு நினைக்க மறந்தாயோ என்று என்பதாக நம்முடைய அற்புதமாக அமைக்கக்கூடிய பதிகம். அங்கே கோலம் எதிர்காட்டி, குழாகிய கோலம் எதிர்காட்டி அருள குறித்துணர்ந்து நிழலார் கோலை கரை பொன்னி மழபால் ஏறி நெடுமாடம் அழகார் வீதி மழபாடி அணைந்தார் நம்பி ஆறுவுடன் என்பதாக சேக்கையார் பெருமான் மழபாடி என்று சொல்லக்கூடிய திருமழபாடிக்கு எழுந்தருளுகின்ற அந்த செய்தியை சொல்றார். நம்முடைய இதுல ஒரு அருமையான ஒரு குறிப்பு அற்புதமா சொல்றார். நம்முடைய பொன்னியின் செல்வன்ல அந்த நம்முடைய ஐயா அவர்கள் அந்த குறிப்பு எழுதிய தெரியும். அதாவது சுந்தரர் பெருமாள் அப்படியாதான் இப்ப மழபாடி என்று சொல்லக்கூடிய தலம், அந்த தலத்திற்கு திரு ஆலம்பொழிலுக்கு வருகின்றார் சுந்தர பெருமான். அப்படி சுந்தர பெருமான் வருகின்ற பொழுது யாரோ சுந்தர பெருமான் சாதிலே சுந்தரம் என்னை மறந்தாயோ என்பதாக சொல்லி ஒரு மொழியானது அவருடைய காதிலே கேட்டதார். அப்படி கேட்டவுடனே பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்டாங்க, சுந்தர பெருமான் கூடியிருக்கக்கூடிய அடியாளத்துல என்ன யாரோ பேசிய மாதிரி இருந்ததே கேட்டுதா அவங்களுக்கு? இல்லையே, எங்களுக்கு எதுவும் கேட்கலையே. இந்த பொன்னை மரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலே ஏதோ ஒரு சிவன் கோயில் இருந்திருக்க வேண்டும், ஆகவே அந்த சிவன் கோயில் எங்கே என்பதாக சொல்லி அந்த கோயிலை அவர் அங்கே கண்டுபிடித்ததாக சொல்லி மறைந்திருந்த மழபாடி திருக்கோயிலை கண்டுபிடித்து ஓடி வந்து இறைவன் சன்னிதியில் பொன்னார் மேனியனே என்ற பதிகத்தை அந்த இடத்திலே அருளி செய்ததாக ஒரு அருமையான குறிப்பு சொல்றார். அந்த இடத்திலே இந்த வரலாற்றை கேட்டது முதற்கொண்டு மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்பதாக சொல்லி அந்த மரியானது அவரை பதின் மனதில் பதிந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். ரொம்ப அருமையான வரி சுந்தர பெருமானுடைய அந்த கவிதை. அப்ப சுந்தர பெருமான் இந்த இடத்திலே எடுத்துக் கொடுக்கக்கூடிய இடம் 73வது பாடலுக்குதார். அணைந்து திருக்கோபுரம் இறங்கி அன்பர் சூழ உடல் புகுந்து பழங்கொள் அறவம் அணிந்தார் முன் பணிந்து வீழ்ந்து பரங்கருணை குணங்கொள் அருளின் திறம்போற்றி கொண்ட புலகத்துடன் உருகி உணர்ந்த இசையால் திருப்பதிகம் பொன்னார் மேனி என்று எடுத்து. அப்ப பொன்னார் மேனி என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை அந்த முதல் வரியை சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல செல்ல தெளிவாக எடுத்துக் கொடுக்கிறார். பொன்னார் மேனி என்று எடுத்து அன்னே உன்னையல்லால் யான் ஆரை நினைத்தேன் என்பதாகிய கடைசி வரியையும், முதல் பாடல் முதல் வரி மட்டும் இல்ல கடைசி வரியையும் இந்த இடத்திலே அழுத்தமாக சொல்லுகின்றார். அன்னே உன்னையல்லால் யான் ஆரை நினைத்தேன் என ஏற்றி தன்னேறில்லா பதிகமலர் காட்டி தொழுது புறம்பணைந்து மண்ணும் பதியில் சில நாட்கள் வைகி தொண்டருடன் மகிழ்ந்து பொன்னிக்கரையில் இருமருங்கும் பயந்து மேல் பார்ப்போதுவார் என்பதாக அமைக்கிறார். அந்த பாடல் அந்த பதிகத்தை நம்ம முதல்ல பாடலாம். அதன் பிறகு அந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய சில கருத்துக்களை
நீங்க ஒரு விஷயத்தில பாடுங்க,
உங்களுக்கு முதல்ல ஒண்ணு அப்புறமா இருக்கிறது ஒண்ணு
பக்கம்
46
பக்கம்
58
பொன்னா தேனியனே Yeah.
ஒரு கணவன் மனைவி இருவரும் அந்த கணவன் வாணிபம் செய்வதற்காக பொற்காலத்தில் எல்லாம் தலைவியை விட்டு பிரிந்து செல்லுகின்ற நினைவு. அப்படி பிரிவு என்பதாக அமைக்கின்ற போது தலைவி தலைவனை எண்ணி இறங்குதல், தலைவன் தலைவியை எண்ணி வருந்துதல் என்பதாக சங்க இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. அப்படி ஒரு தலைவரும் தலைவியும் இருவரும் பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. தலைவியை விட்டு தலைவன் பிரிந்து சென்றுவிடும். பல நாட்கள் கழித்து மீண்டும் அந்த தலைவன் வீட்டிற்கு திரும்புகின்றனர். தலைவனும் தலைவியும் மீண்டும் இருவரும் சேருகின்றனர். அப்படி இருவரும் சேருகின்ற பொழுது, தலைவனும் தலைவியும் இருவரும் சேருகின்ற பொழுது, அந்த தலைவியானவள் தலைவனிடத்திலேயும் தலைவன் தலைவியிடத்திலேயும் இருவரும் பரிமாறிக்கொள்கின்ற ஒரு நிலை. தலைவியானவள் தன்னுடைய தலைவனிடத்துல கேட்கிறார், இவ்வளவு நாட்கள் என்னை பிரிந்திருக்கிறாயே என்பதாக சொல்லி கேட்டவுடன் தலைவன் சொன்னார், நீ சொல்லு முதல்ல, இவ்வளவு நாட்கள் என்னை பிரிந்திருந்தாய் அல்லவா, உன்னுடைய நிலை எவ்வாறு இருந்தது, அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கேட்டு தலைவன் தலைவியிடத்துல கேட்கிறான். அப்போ உடனே தலைவியினுடைய அந்த தாயானவள் வந்து சொல்றான், என் பொண்ணு கண்ணுல மை கூட தீட்டுவது கிடையாது, பொண்ணு கண்ணுல நீங்க போனதுக்கு அப்புறம் மை தீட்டுறதையே விட்டுட்டாங்க, ஏன் உங்களுடைய என்னுடைய கண்ணிலே தலைவியினுடைய கண்ணிலே தலைவன் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த மையானது தீட்டினால் எங்கே மையை அழிக்கும் போது அவனும் சேர்ந்து போய்விடுவானோ என்பதற்காக உறங்காமல் விழித்துக் கொண்டு மை கூட தீட்டாமல் உண்மையே நினைத்துக் கொண்டிருந்தால் என்னுடைய பெண் என்பதாக புரியா. ஆமா, அதை விட மேல ஒரு படி என்ன, என்னுடைய பெண்ணானவள் எந்த சாப்பாடை கொண்டு வந்து வைத்தாலும் எப்போ சூடா இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டாதானே நல்லது, ஆனா அதை ஆற வச்சு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டு ஒரு நாள் கேட்ட, ஏன் இப்படி சாப்பிடுறேன், ஏன் சாப்பிடுறேன் தெரியுமா, என்னுடைய தலைவன் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கின்றான், அவனை எப்பொழுதும் என்னுடைய உள்ளத்திலே வைத்து சூடா சாப்பாடு சாப்பிட்டா உள்ள போய் அவனை பாதிக்குமே என்பதற்காக ஆற வச்சு சாப்பிடுப்படி ஒரு நிலை. யார் சொல்றாங்க, காமத்துப்பால்ல வள்ளுவர் பெருமான் சொல்றார், ரொம்ப அற்புதமா சொல்றார், கண்ணுள்ளார் காதல் அவராக கண்ணும் எழுத்தேன் கரப்பாக்கு அறிந்து, கண்ணில மை தீட்டுவது கிடையாது, நெஞ்சத்தார் காதல் அவராக உள்ளத்துக்குள்ளே நெஞ்சத்திற்குள்ளே வைத்திருக்கக்கூடிய காதலன் இருக்கின்ற காரணத்தினாலே வெய்துண்டல் சூடாக சாப்பிடுவதை வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கு அறிந்து அவரை எங்கே சுட்டுவிடுமோ என்பதற்காக சூடாக சாப்பிடுறது. அப்படி தலைவன் இடத்திலே தலைவியானவள் தலைவி உறவு ஆற்றம். இப்ப தலைவன் தலைவி கேட்கலாம், என்னை பத்தி நீங்க நினைச்சீங்க அப்படின்னு. உடனே தலைவன் சொல்றான், நான் போனது வாணிபம் செய்வதற்கு, அதெல்லாம் எங்க இருக்கு, உன்னை பத்தி நினைக்கிறதுக்கு நேரம், நான் உன்னை நினைக்கவே இல்லைன்ட்டான். உடனே தலைவிக்கு கோபம் வந்தது, தலைவன் சூடா சாப்பாடு கூட ஒரு காலம் நான் சாப்பிடுவது கிடையாது, கண்ணில மை தீட்டுவது கிடையாது, உறங்குவது கிடையாது, இப்படியெல்லாம் உண்மை நினைத்து 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 ஏங்கிக் கொண்டிருந்தேன், ஆனால் பொருள் தேடுவதிலே நாட்டம் இருந்து என்னை ஒரு தடவை கூட நீங்கள் நினைக்கவில்லையே என்பதாக சொல்லி தலைவி தலைவனிடத்திலே ஊழல் கொண்டார். வள்ளுவர் பெருமான் சொல்றார், காமம் என்பதிலே ஊழல் என்பதுதான் சிறந்ததாக அமைந்தது, ஊழல் இருந்தால்தான் காமத்திற்கே சிறப்பு என்பதாக சொன்னார். ஒரு இல்லற வாழ்க்கை என்பதாக சொன்னால் கணவன் மனைவிக்கு இடையில கொஞ்சமாவது அப்படி ஒரு ஊழல், அப்பதான் நல்ல ஒரு சிறப்பா அமையும் அப்படின்னு வள்ளுவர் பெருமானே சொல்லிட்டார். ஊடுதல் காமத்திற்கு இன்பம், ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின் என்பதாக கடைசி குரல்ல பெறின் என்பதாக குறிக்கும். அகரம் என்பதில் ஆரம்பித்தார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பதாக சொல்லி அகரத்தில் ஆரம்பித்த வள்ளுவர் பெருமான் ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின் இன் என்பதாக சொல்லி மெய்யெழுத்து பதினெட்டுல கடைசி எழுத்து நகரம் அதுல முடித்தார். உயிரெழுத்துல ஆரம்பிச்சு மெய்யெழுத்து 18வது எழுத்து அதுல இன்னும் அப்படி ஊடுதல் என்பதுதான் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த சிறப்பு. உடனே கணவனும் மனைவிக்கும் ரெண்டு பேரும் தலைவன் இடத்திலே தலைவி கோபித்துக் கொண்டு போயிருக்க, உடனே தலைவன் சமாதானம் கோச்சிக்கிட்டியா? ஆமா, இந்த விருதுரை கூட நீங்க நினைக்கலையே, அதனால அடி போடி போயிட்டீங்க. இத்தனை காலமாக நான் வாலிபத்திலேயே எல்லையில் நான் ஈடுபட்டு இருந்தாலும் நான் உன்னை ஏன் தெரியுமா நினைக்கவில்லை, ஏன் உன்னை மறந்தாத்தானே நான் நினைக்கிறதுக்கு. என்னுடைய உள்ளத்திலே நீ எப்பொழுதும் நான் உன்னை நினைத்து 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 ஒவ்வொரு வினாடியும் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எங்கே மறப்பு வருகிறதோ அங்கதான் நினைப்பு வரும். அவனாதான் உன்னை நான் நினைக்கிறேன் என்பதாக சொல்ற உள்ளுவன் மண் யான் மறப்பில் மறப்பறியேன் கொள்ளமார் கண்ணால் குணம் உள்ளவர் கண்ணால் குணம் என்பதாக வேள் விழி அந்த விழியை பற்றி அந்த நங்கைகள் மழபாடியுள் வருவதற்கு நினைக்க மறந்தாயோ என்பதாக கேட்கிறார். மழபாடியுள் வருவதற்கு நினைக்கவும் எங்கேயா உள்ள நான் நினைக்கிறது, மறந்தாத்தானையா நினைக்கிறது என்பதாக சொல்லி அண்ணே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கிறேன். எப்படி தலைவியிடத்திலே தலைவன் சொன்னானோ அதை போல இங்கே சுந்தர பெருமான் சிவபெருமான் சொல்றார், உன்னை நான் எங்கேயா மறந்த அப்புறம் நான் நினைக்கிறதுக்கு. ஆகவே அண்ணே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே என்பதாக சொல்லி சுந்தர பெருமான் அம்மையே எந்நேரமும் நினைத்துக் கொண்டிருந்தேன், என்னை உன்னை நான் மறக்கிலும் சொல்லும் நா நமசிவாயம். திருப்பாண்டி கொடுமுடி பதிகத்தில் நமசிவாய திருப்பதிகம் என்பதாக இருக்கக்கூடிய அந்த பதிகத்தில் நற்றவா உன்னை நான் மறக்கிலும் சொல்லும் நா நமசிவாயம். அப்படி இருக்கின்ற என்னிடத்திலே எங்கே நான் உன்னை மறக்கிறது? ஆகவே அந்த இடத்துல சொல்றார், பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கி அசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் ஒன்றை அணிந்தவன். சுந்தர பெருமான் உறங்குற பொழுது இப்படி கனவுல வந்தார், வந்து மழபாடியுள் வருவதற்கு நினைக்க மறந்தாயோ அப்படின்னு ஒரு கோடு போடுறது. நீ உடனே அண்ணே உன்னை என்னால் இனி யாரை நினைக்கேன், திருஞான சம்பந்தருக்கு கனவுல வர, திருஞான சம்பந்தருக்கு கனவுல வந்து என்ன சொல்றார், திருஞான சம்பந்தர் பற்பத்தாவே அந்த இடத்துக்கு போகலாம், எங்க திருஞான சம்பந்தர் திரு ஆலங்காடு, திரு ஆலங்காடுக்கு திருஞான சம்பந்தர் என்ன பண்றாரு, அங்க அந்த திரு ஆலங்காட்டுக்கு போகிறதுக்கான அந்த எல்லையை வந்து காரைக்கால் அம்மையார் தலையார் நடந்த இடம், அந்த இடத்தை காலால நான் விதிப்பதா என்பதாக சொல்லி உள்ள போல யார் போல, சுந்தர பெருமான் போல. சுந்தர பெருமான் எப்படி அப்பர் பெருமான் கை திருத்தொண்டு செய்த இடம் சொல்லி திருவதியை விதிக்காமல் அமைந்தாரோ அப்படியே குருவை ஃபாலோ பண்ற ஞானசம்பந்த பெருமான் இப்பொழுது திரு ஆலங்காலத்துக்கு போறார். திரு ஆலங்காலத்துக்கு உள்ள போகும் போது அம்மை தலையால் நடந்த பதி, ஆகவே உள்ளும் விதியன் என்பதாக சொல்லி வெள்ள வந்தார். அந்த குறிப்பு திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றுல பக்கம் 349 பாடல் 1008 திருஞான சம்பந்தர் தேவா திருஞான சம்பந்தர் புராணம் தேக்கிழாசம்பந்த பெரிய புராணத்துல பாடல் என் 1008 இம்மையிலே புவியுள்ளோர் யாரும் காண ஏழுலகும் போற்றிசைப்ப எம்மையாளும் அம்மை திருத்தலையாலே நடந்து போற்றும் அம்மையப்பர் திரு ஆலங்காடாம். காரைக்கால் அம்மையார் தலையாலே நடந்து வந்த இடம், தலையாலே நடந்து போற்றும் அம்மையப்பர் திரு ஆலங்காடாம் என்பதாக சொல்லி உள்ளத்திலே அஞ்சுகின்றார். அந்த பதிக்கு போறதுக்கே ஞானசம்பந்த என்று தம்மை உடையவர் மூதூர் மிதிக்க அஞ்சி சண்டை அவரும் திகாமணியார் சார சென்று செம்மை நெறி வழுவாக பதியின் மாடோர் தொழும்பதியில் அன்று இரவு பள்ளி சேர்ந்தார். மாலை இடையாமத்து பள்ளி கொள்ளும் மறையவனார் தன் முன்பு கனவிலே வந்து ஆலவனத்து அமர்ந்தருளும் அப்ப நம்மை அயத்தனையோ பாடுதல்
என்னப்பா ரொம்ப அற்புதமா கேட்கிறார்.
இவரு அவாய்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன கேட்கிறார், நம்மை அயற்கனையோ பாடுதற்கு.
என்ன பாடி பாடி இவனையே திருப்பி திருப்பி பாடி பாடி
பிகம் டயர்ட் அப்படின்னு இறைவன் திருஞான சம்பந்தர் கேட்கிறாங்க. திருஞான சம்பந்தர் எத்தனை எத்தனை கோடி பதியங்கள் பாடுவதற்கும் தயாரா இருக்கிறார். அருள் வெள்ளமானது அங்கே எடுத்து வருகின்ற நிலை. ஆனால் இந்த இடத்திலே அங்கே பெருமான் சொல்றார், அயற்கனையோ என்பதை கேட்டவுடன் என்று அருளி செய்ய ஞானம் இருள் நீங்க வரும் புகழிவேந்தர் நடு இடை யாமத்தின் இடை தொழுது உணர்ந்து வேலைவிடம் உண்டவர்கள் கருணை போற்றி நெய்யுருகி இருப்பதிகம் விளம்பெடுத்தார். அங்க திருநாளங்காட்டிற்கு வராமல் எங்கே பதிகம் போய்விடுமோ, இந்த உயிர் கூட்டங்களுக்கு இந்த பதிகம் அவசியம் என்பதற்காக திருஞான சம்பந்த பெருமானிடத்துல போய் அந்த பதிகத்தை கேட்டு வாங்குகின்றார் திரு ஆலங்காட்டு இறைவர். அங்கே இருந்து இப்பொழுது திரு ஆலங்காட்டு இறைவரை நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் அற்புதமான அந்த பதிகம் பாடுறார். துஞ்ச வருவார் என்று எடுத்த ஓசை குருதி முறை வழுவாமல் தொடுத்த பாடல் எஞ்சிலாவதை முறையே பழைய நூறார் இயல்பு மொழி காக்க கதை சிறப்பித்து அஞ்சலமா கரியுரித்தார் அருளாம் என்றே அருளும் பகை. ரொம்ப அற்புதமான பாடல். நம்முடைய கணேஷ்கும் எனக்கும் ஒரு ஒத்து போன பாடல் சொன்னா பிடித்த பாடல் திருஞான சம்பந்தர் அப்படின்னு இருக்கும்போது நானும் அதே சொன்னேன், கணேஷ் அதே சொன்னேன். துஞ்ச உருவாரும் என்பதாக வரக்கூடிய அந்த திருஞான சம்பந்தர் தேவாரம் அற்புதமான பாடல். பக்கம்
185
689 திரு ஆலங்காடு
ரொம்ப அற்புதமா கேட்கிறார். துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவி போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும் முனை நட்பாய் வஞ்சப்படுத்தொருத்தி வாணாளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனூர் ஆலங்காட்டியம் அடிகளே. ஆலங்காட்டியம் அடிகளே, ஆலங்காட்டியம் அடிகளே என்பதாக சொல்லி பாடல் முழுவதும் திருஞான சம்பந்த பெருமான் திரு ஆலங்காட்டு பெருமானை ஆலங்காட்டு அடிகள் என்பதாக சொல்லி விடுப்பார். அதுல துஞ்ச வருவாரும் அதில் அகச்சான்றாக எடுத்துக் கொடுக்கின்றார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். துஞ்ச வருவாரும் என்பதாக சொன்னால் கனவிலே வந்திருக்கின்றார் என்று பொருள். ஆக கனவிலே வந்த அவர் துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவிப்போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பார். ரொம்ப அற்புதமான வரி ஞான சம்பந்தம். நமக்காகவே அருளி செய்த பதிவு. எப்பொழுதும் நமக்கு இறைவனை எண்ணி வழிபடுகின்றோம், அப்புறம் வீட்டுக்கு போயிடுறோம். வீட்டுக்கு போயிட்டு இந்த உலக லௌகீக வாழ்க்கையில நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம அந்த இறை வழிபாட்டில இருந்து இருக்கின்ற சில நேரம் போயிட்டு, ஆனால் மீண்டும் நீங்க சனிக்கிழமை வரீங்க. உன சனிக்கிழமை வந்தாங்க என்ன திருப்பி மீண்டும் வரீங்கன்னா என்ன காரணம்னா, யாரும் இருக்கிறா வழுவி போய் நெஞ்சம் புகுந்து என்னை இழுத்துட்டு வர்றது யாருன்னா அவர்தான். ஆக இறைவனை மீண்டும் அவனை என்ன செய்வது, அவனையே வழிபட செய்வது, அவன் அருளாலே அவன் தான் வணங்கின்னு சொல்றார் இல்லையா, அதே போல இறைவனை வணங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் அவன் தான் கொள்கிறான். ஆகவே ரொம்ப அற்புதமா சொல்றார், வழுவி போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பார். ஏடா வழிபடுறா வந்து கேடா அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே இருந்து பொறித்தும். அப்போ உடனே நினைவிப்பாரும் முனை நட்பாய் வஞ்சப்படுத்தொருத்தி வானால் சொல்லும் வகை கேட்டு அஞ்சும் பழையனூர் ஆலங்காட்டியம் அடிகளே என்பதாக இப்ப ஞானசம்பந்த பெருமானுக்கு கனவிலே வந்து திரு ஆலங்காட்டு பெருமான் அந்த பாடலை அந்த பதிகத்தை கேட்டு வாங்கியதைப் போல இங்கே நம்முடைய சுந்தர பெருமானிடத்திலே இருந்து மழபாடியில் மாணிக்கமே என்பதாக சொல்லி அந்த பதிகத்தை வாங்குறார்.
அஞ்சும் பழைய நூறாலங்கா பாட்டு அடிகளே துஞ்ச வருவாரும் தொழுவேன் வளர்வி நெஞ்சம் போனும் முன்னை வஞ்ச பருத்து ஒரு
ரொம்ப அற்புதமான பதிகம் இந்த திரு ஆலங்காட்டு அடிகள் பதிகம். இங்கே உங்களுடைய சுந்தர பெருமாள் கனவுல வருகின்றது. அப்பர் பெருமாளுக்கு கனவுல வந்து மரச்சன இடம் திருவாயுமூருக்கு வா என்பதாக சொல்லி அப்பர் பெருமானை கனவிலே வந்து உணர்த்தி கொண்டு போற. திருமறைக்காட்டில இருந்து திருவாயுமூர், அது திருவாயுமூர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். திருவாயுமூர் பதிகம் பாருங்க, திருவாயுமூர் பதிகம் அந்த திருமறைக்காடு வரையிலும் வந்துடும். அப்ப திருவாய்மூருக்கு வா என்பதாக சொல்லி அப்பர் பெருமானுடைய கனவிலே போய் அங்கே வாய்மூர் இறைவன் என்று சொல்லக்கூடிய அவனை தொடர்ந்து போய் அங்கே அந்த பெருமான் காட்சி கொடுக்கின்ற நிலை. ஆக சுந்தர பெருமானுக்கும் ஞானசம்பந்த பெருமானுக்கும் அப்பர் பெருமானுக்கும் கனவிலே வந்து பதிகத்தை வாங்குகின்ற அந்த நிலை. இங்கே சுந்தர பெருமான் பொன்னார் மேனியனே குளித்தோலை அரைத்து அசைத்து மின்னார் சுஞ்சடை மேல் மெழிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே என்பதாக அமைக்கின்றார். அந்த பெருமானுடைய கருணையை விழிக்கின்ற பொருளாக அண்ணே என்பதாக விழிக்கின்ற முதல்ல எடுத்த உடனேயே தாயினுடைய கருணையை அந்த இடத்துல பார்க்கிறார். இறைவனை எண்ணுகின்ற பொழுது இறைவனுடைய அந்த கருணை எப்படிப்பட்ட கருணை, பால் நினைந்தூட்டும் தாயினும் தாளப்பறிந்து என்பதாக இருக்கக்கூடிய அந்த கருணையை அன்னே என்பதாக விழிக்கின்றன. அன்னே என்பதாக விழிக்கின்ற பொழுது தாயானவள் தன்னுடைய குழந்தையை அந்த கருணை காட்டுகின்ற அந்த கருணை கொண்டு அந்த கருணையை இந்த இறைவனிடத்திலே பார்க்கின்ற அந்த தன்மையை அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைத்தேனே என்பதாக எடுத்த எடுப்பிலேயே அந்த அன்னே என்கின்ற விழியை அமைக்கின்றார். மணிவாசல பெருமான் அன்னை பத்து என்பதாக சொல்லி அன்னே அன்னே என்பதாக சொல்லி இறைவனுடைய கருணையை விழிக்கின்ற அந்த நிலை. திருவாசகத்துல அன்னை பத்து என்பதாக சொல்லி பகுதி அங்கே அந்த இடத்திலே மணிவாசல பெருமான் இறைவனை அன்னை என்பதாக சொல்லி விழிக்கின்றார். இங்கே அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே என்று சொல்லக்கூடிய வரி முழுவதையும் நம்முடைய சேத்தியார் பெருமான் எடுத்து ஆண்டதற்குரிய காரணமும் அந்த இறைவனுடைய கருணையை எண்ணி எண்ணி சுந்தர பெருமான் வெளிப்படுத்தி அருளிய பதிகம். ஆகவேதான் அந்த வரியை முழுக்க நம்முடைய சேத்தியார் பெருமான் பயன்படுத்துகிறார். பொன்னார் மேனி என்று எடுத்துன்னு சொல்லிட்டு விட்டல்ல, கடைசியில் அடுத்த வரியை சொல்றார். அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே என்று சொல்லக்கூடிய வரியை அந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக சேத்தியார் பெருமான் முழுக்க கொடுக்கக்கூடிய காரணம் பதிகத்தினுடைய வெளிப்பாடு. பதிகம் என்பது அந்த பதிகத்தினுடைய மையம், அந்த பதிகத்தினுடைய கருத்து கருணையை வெளிப்படுத்துகின்ற நிலை. ஆகவே அன்னே உன்னையெல்லாம் என்று சொல்லக்கூடிய தாயை சிறந்த அந்த கருணையை இறைவனிடத்திலே அவர் கண்டு அனுபவப்பட்ட பதிகம் இந்த பதிகம். ஆகவேதான் நம்முடைய சேத்தியார் பெருமான் அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கிறேனே என்பதாக அமைக்கின்றார். சுந்தர பெருமான் இறைவனுடைய அந்த திருமையை பார்க்கின்ற பொழுது பொன்னார் மேனியாக பார்ப்பார். பொன்னார் மேனியனே குளித்தோலை அரைத்து அசைத்தீர் திருமுதுகுன்றத்தில இதே வரியை எடுத்தாளுங்க. திருமுதுகுன்றம் என்று சொல்லக்கூடிய விருதாச்சலம், அங்கே விருதாச்சலத்திலே அங்க மணிமுத்தாறுல போட்டார். மணிமுத்தாறு
மணிமுத்தாறுல போட்ட அந்த நகைகள் எல்லாம் எங்க வரணும், அந்த பொன்னு பொன் கோயில் எங்க வரணும்னா திருவாரூர் குளத்துல ஆற்றிலே விட்டு குளத்திலே தேடுகின்ற வீடு. அதான் அந்த அம்மா கேக்குறாங்க, பறவையார் சுந்தரரை பார்த்து கேக்குறாங்க, ஆற்றினில் விட்டு குளத்தினில் தேடுவார் உண்டோன்னு கேட்டு அந்த பரிகாசம் செய்த உடனே அவருக்கு கோபம் வந்தது. இப்படி ஒரு இமேஜ் பிரஸ்டீஜ் ஆற்றில போட்டு குளத்துலதான் கொடுக்கிறேன்னு சொன்னார். ஆனால் தாமதமாச்சு, டிலே. இப்ப மணிமுத்தாரிலே இட்ட அந்த பொன்னானது எங்க வருது? திருவாரூர் குளத்திலே வரும். இப்ப திருவாரூர் குளத்துல வரணுன்றதுக்காக ஒரு பதிகம் பாடுறாரு. என்ன பதிகம்? பொன் செய்த மேனிகி நீர் குளித்தோலை அரைத்து அசைத்தீர், முன் செய்த மூவையிலும் எரித்தீர் முதுகுன்று அமர்ந்து, மின் செய்த நுண்ணிடையால் பறவையார் பத்தி சொல்லும் போது சொன்னார், மின் செய்த நுண்ணிடையால் பறவை இவள் தன்முகப்பு. எனக்காக இல்ல, நீ ஆத்துல போட்டு குளத்துல எடுக்கிற கதை வந்து எனக்காக இல்ல, பறவையார் இவ வந்து நம்ப மாட்டேங்கிறான் என்னுடைய மனைவி. ஆக மின் செய்த முன் செய்த மூளையிலும் எரித்தீர் முதுகுண்டமர்ந்தீர், மின் செய்த நுண்ணிடையால் பறவை இவள் தன்முகப்பு, என் செய்தவார் அடிகள் அடியை நிற்கலம் கிடவே. துன்பம், இந்த துன்பமானது தொலைவதற்காக அந்த பொண்ணை கொடு என்பதாக கேட்கின்ற போது பொன் செய்த மேனியினீர் புளித்தோலை அரைக்கசைத்து, இங்கே பொன்னார் மேனியனே புளித்தோலை அரைக்கசைத்து என்று சொல்லக்கூடிய இரண்டு பதியத்திலேயும் இறைவனை பொன்னார் மேனியனாகவும் புளித்தோலை அரைக்கு அசைத்ததாக அமைக்கின்ற அந்த ஒற்றுமை அருமையாக அமைக்கின்றார்.
பொன்னை அரை கசைத்தோழி
ஒன்பதாவது பாடல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார், ஏத்தாதிருந்தறியே இமயோத்தனி நாயகன். ஏத்தாதிருந்தறியேன் என்பதாக சொல்லி எழுகிறார். ஏத்தாதிருந்தறியே இமயோத்தனி நாயகனே, மூத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவன். முதுகுன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரு விருதாட்சல் அழைக்கிறார். விருத்தா என்பதாக சொன்னால் கிழவன் என்று பெரு, பழமைக்கும் பழைய முன்னை பழம்பொருக்கு முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் கேட்டும் அப்பற்றி என. அந்த நிலையில முன்னை பழம்பொருக்கு முன்னை பழம்பொருளாக இருக்கக்கூடிய மூத்தால் உலகுக்கெல்லாம் முதுகுன்ற மகந்தவர். அந்த விருதாச்சலேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அவர் இந்த உலகங்களுக்கெல்லாம் பழமைக்கும் பழமையாக கிழவராக இருக்கக்கூடியவர் அந்த விருதாச்சலேஸ்வரர். ஆகவே அவரை ஏற்றுகின்ற பொழுது மூத்தால் உலகுக்கெல்லாம் முதுகுன்ற மகந்தவரே, மூத்தா தந்தருளர் ஆகிறார், மூத்தராக இருக்கக்கூடிய கூத்தா தந்தருளாய் கொடியே நித்தளம் கிடது. யாருக்காக? பூ தாரும் குழலால் பறவை இவள் தந்துகள், பூக்களை தன்னுடைய தலையை மாலையாக சூடிக்கொண்டிருக்கக்கூடிய பறவையார் அவளுக்காக இதை கொடுக்கணும்னு சொன்ன உடனேயே என்னாச்சு, அந்த பொண்ணானது ஆற்றுலதான் போட்டார், குளத்துல அற்புதமா வெல்லணும். இப்ப அந்த அம்மா பார்க்கணும். ஆக விருதாச்சலேஸ்வரனுடைய கருணையை எண்ணி பாடுகின்ற பொழுது மூத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனே என்று சொல்லக்கூடிய அந்த கருணை வெளிப்பட்ட இடம் விருதாச்சலேஸ்வரருடைய இடம் எங்க? திருவாரூர். இப்பொழுது திருவரபாடியிலே இறைவனுடைய அந்த கருணை வெளிப்பட்ட தன்மையை எந்த இடத்துல சொல்றார்? பொன்னார் மேனியனே புளித்தோலை அரைக்கு அசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழவாடியுள் மாணிக்க. பொன்னார் மேனி இறைவனை பாடுகின்ற பொழுது இறைவனுடைய மேனியை பொன்னார் மேனி என்பதாக அமைக்கும். அந்த மேனியானது பொன்னை போன்றது என்பதாக சொன்னால் இறைவனுடைய அந்த மேனி பொன்னார் மேனி. எப்படிப்பட்ட பொன்? பொன் என்பதாக சொன்னால் பொண்ணுக்கு மாற்றும் மாற்று தங்கம், பத்தரை மாற்று தங்கம் என்பதாக சொல்லி பொண்ணுக்கு மாற்று உண்டு. ஆனால் இந்த பொண்ணாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு மாற்று உண்டா? இந்த இறைவனுக்கு மாற்று உண்டா என்பதாக கேட்டா வள்ளல் திருமான் சொன்னார், மாற்றறியா செழும் பசும் பொண்ணே. மாற்றறியா செழும் பசும் பொண்ணாக இருக்கக்கூடிய அவனை பொன்னார் மேலியனே என்பதாக விளிக்கிறார். ஆக இந்த பொண்ணுக்கு மாற்றெல்லாம் கிடையாது, மாற்றறியா செழும் பசும் பொன். எப்படி கேட்டா பொன்னார் மேனியாக இந்த தேகத்தை மாற்ற வல்லவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய மழவாடியுள் மாணிக்கம். மழவாடியுள் மாணிக்கமாக விளங்குகின்ற இவர் தேகத்தை பொன்மயமாக ஆக்குகின்ற வித்தையை அவருக்கு, அது பொன்னார் மேனி என்பதாக சொன்னால் ஒளி உடம்பாக செய்யும். இந்த உடலை ஒளி உடம்பாக மாற்றி அந்த இறைவனிடத்திலே கலக்கின்ற அந்த நிலை, அதை பொன்னார் மேனி என்பதாக சொல்லி எடுத்துக் கொண்டார். ஒளி என்பதாக அமைக்கின்ற ஒளி, இந்த ஒளியை பற்றி சொன்னால் அடிக்கிற வேலுக்கு மழை பொன்னார் மேனியனே புளித்தோலை அரைக்கசைத்து. அந்த பொன்னார் மேனி என்றனால சொன்ன உடனே இந்த ஒளியை பற்றி ரொம்ப அற்புதமாக ஒரு குறிப்பு ஒரு நாளிதழ வந்ததாக பிரசித்தி. இந்த ஒளி என்பதாக அமைக்கின்ற போது பொன்னார் ஒளி, இந்த ஒளியை பற்றி நம்ம சிந்திக்கின்ற போது இறைவனை எண்ணுகின்ற பொழுது அந்த கருணையை எண்ணுகின்ற பொழுது இறைவனுடைய அந்த இயற்கையை இயற்கை வடிவமாகத்தான் இறைவன் இருக்கின்றான் என்பதாக ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா இயற்கையாகத்தான் இருக்கும். ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் எடுத்தா இயற்கை என்பதாக சொன்னால் 90% இயற்கை, இயற்கை வர்ணனை இயற்கை வர்ணனை இயற்கை வர்ணனை. ஏன் இயற்கையை பற்றி ஞானசம்பந்த பெருமான் இவ்வளவு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இயற்கையை பார்க்கின்ற பொழுது இறைவனை பார்ப்போம். இறைவன் என்பவன் எங்கே இருக்கிறான்னு கேட்டா இயற்கையாக இருப்பவன் தான். செயற்கையா எது பண்ணாலும் இறைவன் கிடையாது. ஆகவே இயற்கையை ஞானசம்பந்த பெருமான் பல இடங்களில் பல நிலைகளிலே எண்ணுகின்றார். அப்ப அந்த பொன்னார் ஒளியாக இருக்கக்கூடிய இவனை எண்ணுகின்ற பொழுது ஒரு அற்புதமாக ஒரு எடிஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது சிந்துல 10 April 1981 ஆஸ்திரேலியால இருந்து ஒரு டீம், அந்த டீம் ஆனது ஒரு அந்த ஒளியை பற்றிய ஒரு குறிப்பை சொல்றாங்க. முதல்ல நான் இங்கிலீஷ்ல படிச்சிருந்தேன், அப்புறமா தமிழ் சொல்றேன். எ டீம் ஆஃப் ஆஸ்திரேலியன் அண்ட் பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் தே ஹாவ் டிஸ்கவர்ட் த மோஸ்ட் நோன் ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் an enormously powerful celestial bundle of light. The four member team said on Tuesday the quasar QUASSOR and the bundle of light, the quasar is estimated to be 18 billion light years from Earth. 18 billion light years from Earth, and existed long before the solar system formed. The solar system, the Bhoomi, the solar system. It exists long before the solar system formed to reach the quasar and the bundle of light and the edate to reach. A person should have to travel. இங்கேருந்து நான் எங்க போனோம், கமர்சியல் ஸ்ட்ரீட் போகணும்னு சொன்னா எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் வண்டியில. இங்கேருந்து நான் போறதுக்குரிய 10 நிமிஷம் இங்க ஒடுக்கத்தூர் மரத்துல இருந்து கமர்சியல் ஸ்ட்ரீட் அப்படின்னு வச்சு. அதே போல இந்த பூமியில இருந்து இந்த பேசார் என்று சொல்லக்கூடிய பண்டில் ஆஃப் லைட், இதை தொடுவதற்கு என்ன பண்ணணுமா? To reach, a person should have to travel at the speed of light. அவங்க வந்துட்டு எந்த வேகத்துல போகணுமா? ஒளி, லைட், அதனுடைய வேகத்துல, ஸ்பீட் ஆஃப் லைட். அதாவது 299,000 கிலோமீட்டர் பர் செகண்ட். 299,000 கண்ண மணி கிட்டத்தட்ட 299,000 கிலோமீட்டர் போயிருக்கு. அப்படி போனா இந்த வேகத்துல போனால் அதை தொடுவதற்கு 18 பில்லியன் இயர்ஸ் ஆகும். ஒரு மில்லியன் 10 லட்சம், ஒரு பில்லியன் 10 லட்சம், ஒரு பில்லியன் எத்தனை லட்சம்? 10 கோடி. 10 × 100 லட்சம் ஒரு பில்லியன். 18 பில்லியன் இயர்ஸ் தான். எங்க இருக்கு ஒரு மனிதன் இங்க இருந்து அதுக்கு போகணும்னு சொன்னா 299,000 கிலோமீட்டர் பர் செகண்ட் வேகத்துல போனாலே 18 பில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும் என்பதாக சொன்னால் இந்த இயற்கையை வணங்க வேண்டுமா வேணாமா சொல்லுங்க. நாம சொல்லல, ஆஸ்திரேலியன் அண்ட் பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஒரு குறிப்பு சொல்றான். இதை பார்த்த வியப்பிலேயே இறைவனை கொண்டார் மேலியனே, குளித்தோலை அரைக்க செய்து மின்னா செஞ்சதேன் என்பதாக சொல்லி அவனை வணங்கக்கூடிய அந்த எண்ணம், அந்த இயற்கை. இந்த இயற்கை என்று சொல்லக்கூடியது அப்பாற்பட்டு மிகுந்த சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது என்பதாக எண்ணினாலே இறைவனுடைய அந்த தன்மை அந்த இடத்துல தெரிஞ்சு. ஆக பொன்னார் மேலியனே, குளித்தோலை அரைத்து அசைத்து மின்னார் செஞ்சடைமீர் மீளிர் ஒன்றை அறிந்தவனே, மண்ணே மாமடியே மழபாடியுள் மாணிக்கமே. இந்த மழபாடியுள் மாணிக்கமாக இருக்கக்கூடியவன் நம்முடைய தத்துவங்கள், 96 தத்துவங்கள் நம்முடைய உடலிலே இருக்கு. அப்படி 96 தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய இவற்றை அனைத்தையும் ஒளி உடம்பாக மாற்ற வேண்டும் என்று சொன்னா இந்த உடலை தேகத்தை பொன்னாக மாற்றுதல், அதற்கு தங்க பஸ்மெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறது தவறு என்பதாக தாய்வான சவர்கள் ரொம்ப அற்புதமா சொல்வார். அந்த ரசவாத விஷயம் அப்படி ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் நட்டியாலும் கடல் மீதியே ஆணை சில நினைவில் அப்படின்னு சொல்லும் போது இந்த ரசவாத விஷயம் பத்தி சொல்ல இது
அலகேசன் நிகராக அம்பன் பெற்ற பெயரும் ரசவாதைக்கு
அலைந்துவிடும். தேகத்தை தங்க பசுவெல்லாம் சாப்பிட்டுதான் பண்ணணும்ன்றது இல்லையா? தேகத்தை பொன்னார் மேலியாக ஆக்குவது மழபாடியில் மாணிக்கமாக இருக்கக்கூடிய இறைவனை வழங்கினா இந்த தேகம் பொன்மயமாக மாறும். 96 தத்துவங்கள் என்பதாக சொல்லி 96 தத்துவங்கள் உண்டு. இந்த ஆதாரங்கள் 6 ஆதாரம் உண்டு. 6 ஆதாரங்கள்ல பாத்தீங்கன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அனாகதம், விசுத்தி, ஆன்யம். இந்த ஆன்யா என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தை தாண்டி மேல இருந்தபோது இந்த இடம் சகஸ்திராரம் என்று சொல்லக்கூடிய இடம். இந்த சகஸ்திராரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல 1008 இதழ் கொண்ட தாமரையானது அந்த இடத்துல அமைந்து அமுத தாரையானது பொழியும் என்பதாக இந்த யோகத்திலே அமைக்கின்றன. இந்த 1008 இதழ் கொண்ட தாமரை என்பது எந்த கணக்கில் 1008 இதழ் கொண்ட தாமரையானது இல்லையா, அது எந்த கணக்கில் வந்தது 1008 என்பதாக பார்த்தா, இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் 96 தத்துவங்கள் அகுத்த தத்துவங்கள். இந்த 96 தத்துவங்களையும் பொன்மயமாக மாற்றுது. அப்போ பொன்மயமாக சொன்னா சுத்தமான பொண்ணுனா பத்திரமாசு தங்கம் இல்லையா, பத்திரமாசு தங்கம் சொன்னா சுத்தமான பொண்ணு. அந்த 96 தத்துவங்களையும் பத்தரை மாற்றி தங்கமாக மாற்றுது. 96 × 10 1008. ஆக தேகம் பொன்மயமாக மாறி ஒளி உடம்பாக மாறுகின்ற நிலையை குறிப்பது 1008. ஆக 1008 என்கின்ற அந்த நிலை ரொம்ப அற்புதமாக பொன்னார் மேலியாக அதுதான் ஒளி உடம்பாக மாறுகின்ற நிலை. அத்தனையும் மாற்றியவர் வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமானுடைய தத்துவங்கள் அனைத்தும் பொட்டிலும் பத்தரை மாற்று. ஆக அந்த பத்தரை மாற்று தங்கமாக நம்மை மாற்றுபவன் மழவாடியில் இருக்கக்கூடிய இந்த மாணிக்கமாக விளங்கக்கூடியவன் என்பதை பொன்னார் மேனியனே குளித்தோலை அரைத்து அசைத்து மின்னார் குஞ்சடைமையில் மெழுகொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே. மண்ணே என்பதாக சொல்லுதான் நினைத்து இருக்கக்கூடியவன் ஒருத்தர் தான். மற்றதெல்லாம் தோற்றம் நிலை ஈறு இதெல்லாம் உண்டு. ஆனால் இறைவனுக்கு இது அனைத்தும் இல்லை என்பதைத்தான் மண்ணு உத்தரகோஷ மங்கைக்கு அரசு. மணியாதே பெருமான் சொல்லும் போது சொல்லுவார், உத்தரகோஷ மங்கைக்கு அரசன் மட்டும் இல்ல, அது மண்ணு உத்தரகோஷ மங்கை. ஆக நினைத்து இருக்கக்கூடியவன் இவன், தோற்றம் ஈறு இல்லாதவன் என்பதை குறிப்பதற்காக மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைத்தேனும் கீழார் கோவணமும் திருநீரும் மெய் தூசி உந்தன் தாளே வந்தடைந்தேன் தலைவா என ஏன்றுகொள். இறைவனுடைய தாளை வந்து அடைதல். இதற்கு உருணர் தாங்கிய மதன் உடை நோந்தாள் என்பதாக திருமுகாத்துப்படையில நக்கீர பெருமாள் சொன்னார். உருணர் என்பதாக சொன்னால் தன்னை வந்து சேர்பவன். அந்த தாளை அவன் யாருக்கு கொடுப்பான் சொன்னா, யார் வந்து அவனுடைய தாளை விருப்பமோடு சாரி இருந்தார்களோ அவர்களுக்கு கொடுக்கிறான் இல்லையா. யாரு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அப்பதான் ஒழுங்காக பயன்படுத்தும். யாருக்கு விருப்பம் உண்டோ வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. அப்ப வேண்டுகின்ற பொருள் எதை பொறுத்து இருக்கணும்ன்றது இங்க. ஆனால் இறைவனுடைய தாள் என்று சொல்லக்கூடிய அந்த தாளை வேண்டுபவர்கள் உருணர். அவர்கள் தான் அந்த இறைவனுடைய திருவடியே விஸ்ராமிய பக்தியாக வேற எதையும் இந்த உலக பொருள்கள் எல்லாம் வேண்டுவது கிடையாது. அதற்கு நிஸ்காமிய பக்தி காமியம் என்பதாக சொன்னால் இறைவனிடத்திலே இந்த உலக இன்பங்களை கேட்டு வேண்டுதல் அதையும் கொடுப்பார். உலக இன்பங்களை இறைவன் நிச்சயமாக நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பார். ஆனால் அந்த இன்பங்கள் தீர்ந்த உடனே என்ன ஆகும், திருப்பி அந்த இன்பத்தினாலே துன்பம் வரும். அப்படி இன்பத்தினாலே மீண்டும் அந்த துன்பம் வருகின்ற போது அப்படி போய் இறைவனிடத்துல மீண்டும் அந்த துன்பத்தை தீர்வதற்காக வேறொரு இன்பத்தை. இப்படி இந்த இன்பங்கள் எல்லாம் நிலையானது அல்ல அல்ல என்பதாக சொல்லி இந்த உயிரானது பக்குவமடைந்த ஒரு நிலையிலே காமியம் இல்லாத நிஷ்காமிய நிலை வரும். அந்த நிலையை தான் அந்த நிலையில இருக்கும் பொழுதுதான் தன்னுடைய திருவடியை கொடுக்கும். ஆக உருணர் என்பதாக சொல்லி உருணர் தாங்கிய மதனுடைய நோக்கால் மதன் என்று சொல்லக்கூடிய அறியாமையை நீக்குகின்ற அந்த தாள் எது கேட்டா அவனுடைய திருவடி. அந்த திருவடியை வந்து சேர்ந்தேன் தாளே வந்தடைந்தேன் தலைவா என ஏன்றுகொள். இறைவனை தலைவா என்பதாக சொல்லி விழிக்கின்றார் சுந்தர பெருமான். மணிவாசர பெருமான் சொன்னார், தம்மை பிறரால் அறியவனா தலைவா. திருச்சதகத்துல மணிவாசர பெருமான் சொன்னார், அதாவது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தலைவனுக்கும் தொண்டருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பும், அருள்நிலையிலே தலைவனுக்கும் தொண்டருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பும் முற்றிலும் வேறான நிலை. ஆக தலைவன் என்பதாக சொன்னா ஒருத்தன் தான், அது யாருன்னா தோன்றும். இது உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தலைவர்கள் அல்ல. ஏன்னா விவசாய வரையில தலைவர் தலைவர் சொல்லிக்கலாம். அப்ப தலைவர் சொன்னா ஒருத்தர் தான். ஆனா நம்ம ஆளுங்க பார்த்தா டீ கடையில டீ ஆத்துறவனை கூட தலைவா ஒரு டீ போடும். யாரு டீ கடை ஓத்துட்டு இருக்கிற அவனும் தலைவா. அப்புறம் என்ன தலைவா பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்க, என்ன தலைவா பேப்பர் படிக்கிறது. இப்படி எல்லாரையும் தலைவா தலைவான்னு சொல்றோம். உண்மையான தலைவர் யாருன்னு கேட்டா அவன் தெரியாது. தலைவா என்னை ஏந்துகொள் என்பதாக சொல்றார் சுந்தரபெருமான். ஏன்னா
அது ஒரு பெருங்குணம் தான், எல்லாரும் இறைவனா பார்க்கிறேன்.
எல்லாரும் அந்த பக்குவம் நம்ம ஆளுங்களுக்கு தாய்மார சுவாமிகள் மாதிரி வந்திருந்தோம். பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் நீயே இருப்பீங்க. அங்க நான் கும்பிடுற கும்பல் கூட அற கும்பிடுன்னு சொல்லுவேன். அப்படி தலைவா என்பதாக சொல்லுகின்ற போது அருள் நிலை தலைவன். அப்ப உலக நிலையிலே எண்ணி பார்க்கின்ற போது தலைவனுக்கும் தொண்டனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இடையீடு பார்த்தீங்கன்னு சொன்னா, தலைவன் என்பவனை பற்றி தொண்டனுக்கு முழுக்க முழுக்க 100% தெரிந்திருக்கும். ஒரு தொண்டன் என்பதாக அந்த தலைவனுக்கு தொண்டனாக இருக்கக்கூடிய யாரையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் தன்னுடைய தலைவனை பற்றி முற்றிலுமாக தெரிந்திருக்கிறான். தன்னுடைய தலைவனுக்கு எது பிடிக்கும், எந்த கலர் பிடிக்கும், எந்த கார்ல போவாரு, எப்படி வருவாரு, எந்த மாதிரி டிரெஸ் போட்டா பிடிக்கும் என்பதாக சொல்லி தன்னுடைய தலைவனை பற்றி தொண்டன் முழுவதும் தெரிந்து வச்சிருப்பான். தலைவன்கிட்ட போய் தொண்டனை பத்தி ஏதாவது ஒரு தொண்டனை பத்தி கேளுங்க, 1.1% கூட தெரிஞ்சிருக்கு. உலக நிலையிலே இருக்கின்ற பொழுது தலைவனுக்கும் தொண்டனுக்கும் இப்படிப்பட்ட இடையீடு. அருள் நிலைக்கு வந்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கே தொண்டனாக இருக்கக்கூடிய அனைவரும் பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய தலைவரை பத்தி யாருக்குமே தெரியாது. நமக்கெல்லாம் தலைவர் இறைவன் தான். ஆனால் இறைவனுடைய முழு தன்மையை நாம் 0.1% தான் தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இறைவன் இந்த தொண்டர்களாக இருக்கக்கூடிய அனைவரை பற்றியும் 100% இன்மை அளவு கூட இருக்கு. அப்படி அவ்வுலக இயல்பிலே தலைவனுக்கும் தொண்டனுக்கும் இடையீடு, அருள்நிலையிலேயும் தலைவனுக்கும் தொண்டன். ஆகவேதான் தம்மை பிறரால் அறியாத தலைவா என்பதாக பகவான் சொன்னார். அப்படி இந்த இடத்திலே சுந்தர பெருமான் சொல்லுகின்றார், தலைவா என்னை ஏந்துகொள் என்பதாக. இறைவன் தான் தலைவன் என்பதை, அருள்நிலைக்கு தலைவன், உலக நிலைக்கும் அவன்தான் தலைவன் என்பதை நிலைநாட்டுவதற்காக, தலைவா என்னை ஏந்துகொள், நீ வாழார் கன்னிபங்கா மகபாடியுள் மாணிக்கமே ஆளாய் என்னையல்லால் இனி யாரை நினைக்கேன். எம்மால் எம்மனையின் தன் கெட்டனை சார்பாக இம்மாய பிறவி பிறந்தே இறந்து எய்தொழித்தேன். மைமாம் பூந்தொழிற்கு மரபாடியுள் மாணிக்கமே அம்மான் என்னையல்லால் இனி யாரை நினைக்கேன். பண்டே நின்னடியேன் அடியார் அடியாகெல்லாம் தொண்டே பூந்தொழுந்தேன் தொடராமை குறித்தெடுத்து. அப்ப அடியார்களுக்கு தொண்டு செய்ய போனால் அடியார்களுக்கு யார் யாரெல்லாம் தொண்டு செய்கின்றார்களோ அவர்களுக்கு வினை நீங்குகின்றது என்பதை தொடராமை குறித்து அறுப்பேன் என்பதாக கொண்டு நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திட்டவட்டமாக அற்புதமாக குறிக்கின்றார். ஆக தொண்டு செய்கின்ற பொழுது வினையானது வேகமாக நீங்கும். இறை வழிபாடு என்பதாக சொல்லி இறைவனை வழிபடுகின்ற பொழுது நீங்குகின்ற அந்த வினையை காட்டிலும் அடியார்களுக்கு தொண்டு செய்ய போனால் இந்த பிறவியும் வருகின்ற பிறவிகள் அனைத்திலேயும் இருக்கக்கூடிய வினை முழுவதையும் நீக்கக்கூடிய வல்லமை படைத்தது அடியார்களுக்கு தொண்டு செய்வது. ஆக தொண்டே பூண்டளித்தேன் தொடராமை துரிசரித்தேன். சமண சமயத்திலே இருந்து வந்த நம்முடைய நாவுக்கரசு பெருமான் எப்படி அருள் நிலையிலே மிக உயர்ந்த நிலைக்கு வந்தார்னு கேட்டா தொண்டு. ஆக தொண்டு செய்து 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 தன்னுடைய வினைகள் அனைத்தையும் நீக்கி இறைவனுடைய திருவடியிலே சேர்ந்த அந்த நிலையை சொன்ன தொண்டு என்பதற்குரிய சிறந்த தன்மையை இந்த இடத்திலே தொண்டே பூண்டொழித்தேன் தொடராமை துரிசெடுத்தேன் வண்டார் பூண்டொழில் தூள் வடபாடியில் மாணிக்கமே அண்டா நின்னையல்லால் இனி யாரை நினைத்தேன். கண்ணாய் ஏழுலகும் கருத்தாய அருத்தமுமாய் பன்னார் இன்தமிழாய் பரமாய பரஞ்சுடரே மன்னார் பூந்தொழில் தூள் மழபாடியுள் மாணிக்கமே அண்ணா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. இந்த விழிகள் எல்லாம் சிறப்பான விழிகள். இறைவனை வணங்கு சென்ற பொழுது இந்த விழிகளைக் கொண்டு வணங்கும். அண்ணே என்பதாக சொல்லி, ஆளாய் என்பதாக சொல்லுகின்றார், அம்மான் அண்டா அண்ணா என்பதாக சொல்லி எல்லாம் விழிக்கின்ற
ஏழாம் தன்மை மூணாவது பாட்டு வந்து ஆறாயிரம்
ஆறாய் நின்னையல்லாங்கிறது
ஏழாம் தன்மை.
ஏழாம்
அதாவது நட்பு, நட்புக்குரிய
அதுதான் அந்த திருக்குறள். அது அப்ப பாடபேதத்துல நீங்க ஆளா என்பதை கேளாய் கேளாம் தன்மை அந்த நட்புக்குரிய தன்மையை இறைவனிடத்திலே வியந்தது. முதலுக்கே உரிய தன்மை கிடையாது. ஆகவே அதுதான் பொருத்தமாக இருந்தது. நாளார் வந்தடுகி நலியாமுனம் நந்தனுக்கே ஆளா வந்தடைந்தேன் அடியேனையும் ஏன்றுகொள்ளேன். நாள் உருளும் மழவாடியுள் மாணிக்கமே நாள் அருளும் மாலா நாள் அருளும் மழவாடியுள் மாணிக்கமே ஆளா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே தந்தாரும் குழையாய் கடைமேற் பிறை தாங்கி நல்ல வெந்தார் வெண்கொடியாய் விடையேறிய விட்டகனே மைந்தார் தோலைகள் கூழ் மழபாடியுள் மாணிக்கமே எந்தாய் என்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே வெய்ய விரிசுடரோ மிகு தேவர் கணங்கள் எல்லாம் செய்ய மலர்கள் இட மிகு செம்மையுள் என்றவனே மையார் பூங்கொழில் தூள் மழபாடியுள் மாணிக்கமே ஐயா நின்னையெல்லால் இனி யாரை நினைக்கேனே என்பதாக அமைக்கின்ற இந்த பாடல்ல செம்மையுள் நின்றவன் என்பதாக இறைவனை சுந்தர பெருமான் விளிக்கின்றான். செம்மையுள் நின்ற நிலை அது ரொம்ப அற்புதமான நிலை. இந்த செம்மையுள் நிற்கின்ற நிலை செம்மையுள் நிற்கல் என்பதாக என்ன என்பதனுடைய விளக்கம் நம்முடைய நாவுக்கரச பெருமான் அருளி செய்கின்ற விளக்கமாக அமைகின்றன. அது செம்மையுள் நிற்கல் என்பதை நாவுக்கரச பெருமான் தான் சுந்தர பெருமானுக்கு அருளி செய்திருக்கிறார். அந்த பாடலினுடைய கருத்தை நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாங்கி அந்த இடத்திலே ஒரே வரியிலே ரொம்ப அற்புதமாக அமைத்துக் கொடுக்கின்ற இந்த இடம் செம்மையுள் நின்றவனே என்பதாக சொல்லுவது எங்கே எடுத்தாங்கன்னா மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்து பொய்மையாம் தலையை வாங்கி துறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவலும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பாராகில் சிவகதி. ஆக செம்மையுள் நிற்கல் என்பது எதற்குன்னு கேட்டா சிவகதி விளைவதற்கு செம்மையுள் நிற்கும். செம்மையுள் நிற்கல் என்பதாக அதனுடைய விளக்கத்தை நம்முடைய நாகரன் சுவாமிகளே சொல்றார். செம்மையுள் நிற்கல் என்பதாக என்னன்னா அதனுடைய விளக்கத்தை சொல்றார். மெய்மையாம் உழவை செய்து ஆக மெய்மையாம் உழவை செய்து இந்த உழவு செய்வது எதற்கு இந்த உடலை வளர்ப்பதற்காக வெளியில உழவு உழவு நடக்குது. உழவுடைய தன்மை இந்த உடலை வளர்ப்பதற்காக வெளியிலே உழவு. உயிரை வளர்ப்பதற்காக ஒரு உழவு செய்யும் அந்த உழவு எதுன்னு கேட்டா எது வழிபாடு. இறை வழிபாடு இறைவனை வழிபடுகின்ற தன்மை இறைவனை நாள்தோறும் வழிபட்டு 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 இந்த உழவை செய்தால் செம்மையுள் நிற்பாராக சிவகதி நிலை. ஆக இந்த உழவை செய்வதற்காக இருக்கக்கூடிய நிலைகள் நான்கு. சீலம் நோன்பு தெரிவு அறிவு என்பது இந்த உழவினுடைய நான்கு பகுதிகளாக பிரிக்கின்றன. இந்த தரியை கிரியை யோகம் ஞானம் என்பதை தெரிவு சீலம் நோன்பு தெரிவு அறிவு என்பதாக அமைக்கும். ஆக தரியை சிறிய யோகம் ஞானம் என்பது இந்த வழிபாட்டினுடைய தன்மைகள். ஆக அதிலே அந்த உழவு என்பதாக சொன்னால் இந்த வழிபாடு தொடர்ந்து செய்யக்கூடிய நிலை. வழிபாடு யாரும் ஆரம்பித்தாங்கன்னு சொன்னா அந்த வழிபாட்டை உண்மையாக தொடர்ந்து செய்யக்கூடிய அன்பர்கள் பல பேர் உண்டு. கிருபானந்தாரியா சுவாமிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய உடனாக அந்த பூஜை பெட்டியை எப்பொழுதும் எடுத்துக்கொண்டு எல்லா இடத்தையும் போடுவார். பக்கத்துல இங்கே அந்த இச்சலிங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த இச்சலிங்கத்துக்கு அங்கேயே தன்னுடைய நெஞ்சத்திலே வைத்து பூஜை செய்கின்றன. அப்படி அந்த வழிபாடானது தொடர்ந்து செய்கின்ற இந்த வழிபாடு உழவு என்பதாக அமைக்கின்றார் அப்பர் பெருமான். கணேஷ் கூட பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமிகளையும் அழைச்சிருக்கோம். நீ கணேஷ் கூட்டி போனா பூஜை அறையில நிறைய பேர் நிற்கிங்க என்னன்னு கேட்டா எல்லாம் இருக்கு. அங்க போய் அந்த வழிபாடானது அவர் தொடர்ந்து செய்யும். தாய்மார சுவாமிகள் இப்படி வழிபாடு தொடர்ந்து செய்வதற்கு பூஜை பெட்டியை கையில வச்சிருப்பாரு. இப்போ அந்த பூஜை பெட்டியை ஒரு நாள் மறந்துட்டார். மறந்தா பூஜை செஞ்சுதான் சாப்பிடுறது. அங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் வந்து சுவாமி தாய்மார சுவாமிகளை கேட்டார் சாப்பிடுங்க. இல்ல இல்ல நான் பூஜை செய்யாம சாப்பிட மாட்டேன் என்பதாக சொல்லி என்ன பண்றதுன்னு கேட்டா தன்னுடைய தம்பியை அனுப்பி பூஜை பெட்டியை எடுத்து வர சொல்லி அந்த கொஞ்சம் தூரம் இருக்கிற காரணத்தினால அவர் வருவதற்கு தாமதம் சாப்பிட்டுதான். ரொம்ப எல்லாம் அன்பர்கள் எல்லாம் வற்புறுத்தின உடனேயே சுவாமிகள் என்ன பண்றார் ஒரு பாடலை இறைவன் மீது குதித்து வழிபட்டு சாப்பிடுறார். ரொம்ப அற்புதமான படம் பார்க்கின்ற அதாவது பூஜை செய்வதற்கு மலர் தேவை. அந்த மலரை இட்டு வரவிடலாம் என்பதாக சொல்லி அந்த மலரை பறிக்க போனா அதுல இறைவன் தெரியும். ஆகவே அந்த மலரை பறிப்பதற்கு எனக்கு மனம் இல்லை. பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அந்த மலரை போய் பறிக்கிறான்னு சொன்னா நீ அதுல இருக்கிறீங்கப்பா, அதனால என்னால பிரிக்க முடியாது என்பதாக சொல்லி கடைசியில சொல்றார். இறைவனாகிய உன்னை நான் வணங்கினால் அந்த கும்பிடு எப்படிப்பட்ட கும்பிடுன்னு சொன்னா அரை கும்பிடு. ஏன் அரை கும்பிடு? நான் உன்னை வணங்குகின்ற பொழுது, வெளியிலே வணங்குகின்ற அந்த இறைவனை வணங்குகின்ற பொழுது எனக்கு உள்ளேயும் ஒரு இறைவன் இருக்கின்றான், அவனையும் நான் வணங்க வேண்டும். ஆகவே வணங்குகின்ற இந்த வணக்கம் கூட, கும்பிடு கூட, அவனை வணங்கினா இவனை வணங்க முடியல, இவனை வணங்கினா அவனை வணங்க முடியல. ஆகவே இந்த கும்பிடு கூட அரை கும்பிடு என்பதாக சொல்லி இறைவன்மை குறித்து அங்க இருக்கக்கூடிய சாப்பிடு. அப்ப அந்த வழிபாடு என்பது, பூஜை முறை என்பது இறைவனை பெரியார் சம்பந்த பெருமான் காட்டிய நெறி வழிபாட்டின். இந்த வழிபாட்டு நெறியிலே இறைவனுடைய ஒவ்வொரு தலத்திற்கும் பெரியார் சம்பந்த பெருமான் உட்கார்ந்து கொண்டு இறைவனை எண்ணினால் அந்த இடத்திலே இறைவன் முழுக்க பிரகாசமாக தோன்றி அவருக்கு அருளுகின்றனர். ஆனாலும் இறைவனுடைய திருக்கோயில்கள் முழுவதும் எல்லா கோயில்களுக்கும் இறைவனுடைய திருக்கோயிலுக்கு சென்று அங்கே திருப்பதிகம் பாடி வழிபடுகின்ற அந்த நிலையை காட்டிய நெறி திருநெறி. ஆக அங்கே வழிபாட்டு நெறியாக இந்த உழவு சென்று செல்லக்கூடியதை தான் நாமக்கரசு பெருமான் உழவு என்பதை வழிபாட்டாக அமைத்து மெய்மையாம் உழவை செய்து விருப்பு எனும் வித்தை விட்டு பொய்மையாம் கலையை வாங்கி அந்த உள்ளுக்குள்ளே நமக்கு எது கலை உழவுல தோன்றுகின்ற பொழுது அந்த பயிருக்கு கலை தொடுங்குதல் என்பதாக அமைக்கின்ற அந்த உழவு. அதை போல இங்கு கலையாக இருக்கக்கூடியது பொய்மை, அதை வாங்கணும். பொய்மையாம் கலையை வாங்கி பொறை எனும் நீரை பாய்ச்சி. இந்த பொறை எனும் நீரை பாய்ச்சுதல் என்பதாக சொன்னால் இந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய நீரை அமைக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வளருகின்ற ஒரு பயிர் வளரணும்னு சொன்னா நீர் தேவை. நீர் இல்லைன்னா உங்களுக்கே தெரியும் என்ன நிலைமை வறண்டு போய். ஆக நீர் என்பது அந்த பயிர் வளர்வதற்கு எவ்வாறு அந்த உயிராக அமைகின்றதோ அதே போல நம்முடைய உயிர் வளர்வதற்கு முக்கியமாக அமைவது எது? பொறுமை. பொறுமை என்பதாக சொல்லுகின்ற போது பொறை எனும் நீரை பாய்ச்சின்னு சொன்னார். இது எப்படின்னு கேட்டா, அதாவது தமக்கு வருகின்ற துன்பங்கள் வினை என்பதை எல்லாம் எப்படி தாங்கணுமா? எப்படி தாங்கணும்? என்னால் செய்யப்பட்ட வினையின் காரணமாக வந்தது. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகல் செய்யாமல் அற்றே தவத்திற்கு வள்ளுவர் பெருமான் ரொம்ப அற்புதமாக குறை எனும் நீரை பாய்ச்சி என்பதற்கான பொறை எனும் நீர் என்பதாக சொன்னால் இந்த பொறுமை என்பது உற்றதோய் நோன்றல் தனக்கு வருகின்ற துன்பங்களை தாங்கிக் கொள்ளுதல் ஒன்று. இரண்டாவது உயிருக்கு உருகல் செய்யாது, இன்னொரு உயிருக்கு துன்பம் செய்யும். தனக்கு வருகின்ற துன்பத்தை தாங்கிக் கொள்ளுதல் என்பது ஒன்று. இரண்டாவது இன்னொரு உயிருக்கு துன்பத்தை செய்யாமல் இருக்கிறது, இதுதான் தவம். இதுதான் தவத்துக்கு உரு. வேற எதுவும் காட்டுக்கு போய் செய்யறதெல்லாம் தவம் கிடையாது. ஆக உற்ற நோயில் ஒன்றால் உயிருக்கு உருகன் செய்யாமல் அப்ப இந்த விலைகள் என்று சொல்லக்கூடியதை கழிக்கின்ற வழி எதுன்னு கேட்டா பொறைகளில் நீரை பாய்ச்சுதல். அதுல இன்னொரு குறிப்பு என்னன்னு கேட்டா, பொறை என்பதாக பொறுமை என்பதாக அமைக்கின்ற பொழுது இன்பம் வந்த பொழுது அந்த இன்பத்தை அனுபவிக்க கூடாது, துன்பம் வந்த பொழுது துன்பத்தை அனுபவிக்கூடாது. அது இரண்டும் அற்ற நிலை. ஏன் கேட்டா, இன்பத்துள் இன்பம் விளையாதால் துன்பத்துள் துன்பம் உருதல். இன்பத்துள் இன்பம் விளையாதவன் தான் துன்பத்தில் துன்பம். அப்ப இடுக்கல் என்பதாக சொல்லி ஒரு துன்பம் வந்ததுன்னு சொன்னா அந்த துன்பத்தை துன்பமாக கருதாதவன் யார்னு கேட்டா, யார் ஒருவன் இன்பத்துள் இன்பம் விளையாதவனாக இருக்கின்றாலோ அவன் தான் அந்த துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பவனாக இருக்கும். இந்த இரண்டும் அற்ற நிலை. இதற்கு அற்புதமான ஒரு நிலையாக இன்பமும் துன்பமும் கடந்த நிலை, இருமையும் கடந்த நிலையாக இருக்கின்ற அந்த நிலையை தான் பொறை என்பதாக சொல்லி பொறை எனும் நீரை பாய்ச்சி தம்மையும் தம்மையே நோக்கிக் கண்டு, தம்மையே நோக்கிக் கண்டு என்பதாக சொல்லுகின்ற பொழுது நாவுக்கரசு பெருமான் தம்மையே நோக்குதல் ஒன்று, இரண்டாவது காணுதல் கண்டு என்பதாக சொல்வது இரண்டாவது. தம்மையே நோக்குதல் என்பது தன் உள்ள இருக்கின்ற சிவத்தை காணுதல், தம்மையே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை வழிபட்டு வழிபட்டு தம்மையே தமக்குள் இருக்கின்ற சிவத்தை வழிபடுதல், தம்மையே நோக்குதல். அடியார்களாக இருக்கக்கூடிய அடியார்கள் இடத்திலேயும் அந்த சிவத்தை காணுதல், பார்க்கின்றவர்களையும் அடியார்களாக அவர்கள் உடத்திலே இருக்கக்கூடிய சிவத்தை கண்டு அவர் யார் என்பதாக இருந்தாலும் அவர்களையும் சிவமாக நோக்கி அவர்கள் இடத்திலே விளங்குகின்ற சிவத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே தம்மையே நோக்கிக் கண்டு தகவலும் வேலியிட்டு தகவல் என்கின்ற வேலி வேலி இல்லைன்னு சொன்னா பயிர் காலி வேலி என்பது அவசியம். ஆக இந்த இடத்துல எது வேலி கேட்டால் அடியார்களுடைய இணக்கம் நல்லார் இணக்கம் என்று சொல்லக்கூடிய நல்லார் இணக்கத்தோடு இருந்தோம்னு சொன்னா அதுதான் வேலி. ஆக அடியார் நடுவில் இருக்கும் அருள் என்பது வேலியாக அமைகின்றது இந்த உயிருக்கு. இப்படிப்பட்ட உழவு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சாலும் இதற்கு அமைப்பாக இருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா வேலியாக இருப்பது அடியார்களோடு இணங்கி இருப்பது. ஆக எவ்வளவுதான் உழவு நீங்கள் கஷ்டப்பட்டு எப்படி செஞ்சாலும் வெளியிலேருந்து பயிரை நாசம் செய்வதற்கு எப்போ வேண்டுமானோ வந்துடும். ஆக அது அந்த பயிரை வளர்க்க வேண்டும் என்பதாக சொன்னால் இந்த சிவமாம் தன்னை விளைய வேண்டும் சொன்னால் அடியார்கள் நடுவில் இருக்கின்ற நிலை. இந்த நிலையை செம்மலர் நோன்றால் சேரலொட்டா அம்மலம் பயிரி அன்பரோடு மருகி என்பதாக தேங்காணபுரம் 12வது சிறப்பில் அவருடைய வைகண்டார் சொன்னார். அம்மலம் என்பதாக இருக்கிறது அந்த மதத்தை கழித்த தொண்டர்களோடு கூடி இருக்கின்ற அந்த நிலை. அந்த நிலையோடு இருக்கின்ற தன்மையைத்தான் தொண்டரோடு கூடி இருக்கின்ற தன்மையை தகவலும் வேலியிட்டு இப்படி இந்த செம்மையுள் நிற்பாராகி இந்த நிலைதான் செம்மையுள் நிற்கும் நிலை என்பதாக ஆக செம்மை என்பதாக சொல்லுகின்ற போது திருநின்ற செம்மையை செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையன் என்பதாக நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொல்றார். திருநின்ற செம்மையா செம்மையே செம்மையால் கொண்ட திருநாவுக்கரையன். ஆக அந்த செம்மையுள் நிற்றவர் யாருன்னு கேட்டா அதை செயல்படுத்தி செயல்பாட்டாக செய்தவர் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். இந்த உழவை செய்து அந்த சிவகதியாகிய தன்மையை விளைவித்து அந்த சிவகதியாகிய அந்த செம்மையாகிய அந்த தன்மையில் நின்றவர் நம்முடைய திருநாவுக்கரசர். ஆகவே செம்மையில் நிற்பாராக சிவகதி சிவனெனும் மோசை என்பதாக சொல்லக்கூடிய அந்த பாடலையும் திருநின்ற செம்மை உலதே என்பதாக சொல்றாங்க. ஆக அதைத்தான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளே வாங்கி விரித்து திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட என்பதற்கான அடிகோடு இருக்கக்கூடிய பதிகமும் நம்முடைய அப்பர் சாமிகள் அருளி செய்த பதிகம் செம்மையுள் நிற்பாராகில் சிவகதி விளையும் அன்றே என்பதாக அந்த வழிபாட்டினுடைய தன்மையை நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செம்மையுள் நின்றவனே ஐயார் பூம்பொழில் தூள் மழபாடியுள் மாணிக்கமே ஐயா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே நெறியே நின்மலனே நெடுமால் அயன் போற்றி செய்யும் குறியே நீர்மையனே கொடியேறிடையாள் தலைவா மரிசேர் அங்கையனே மழபாடியுள் மாணிக்கமே அறிவே நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேன். அறிவாக விளக்க முடியும். அறிவால் அறிந்து உன் இருதால் இறஞ்சும் என்பதாக நம்முடைய அன்னையில்லாத பெருமான். அப்படி அறிவை அறிவது அருள் அறிவென அருளிய பெருமான். அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் என்னன்னு கேட்டதற்குரிய விளக்கத்திற்கு அறிவை அறிவது பொருள் என்பதுதான் பிரணவத்தினுடைய பொருளாக அவருக்கு உபதேசித்தாராம். சிவனார் மனங்குளிர உபதேசம் அன்றமீது செவிமீதியிலும் பகத்தை குருநாதா சொன்னார். அறிவை அறிவது பொருள் என்பதாக சொன்னார். அப்படி அறிவை அறிவது எது அறிவு? இந்த பதி அறிவாக இருக்கக்கூடிய இந்த பதி அறிவானது அந்த அறிவை அறிவாக விளக்கக்கூடியவன் இறைவன். அந்த அறிவை சொல்லுகின்றார் அறிவே நின்னையல்லால் நீ யாரை நினைக்கேனே நெறியே நிர்மலன் இறைவனை நெறியே என்பதாக சொல்ற நெறி என்பது வழி வழி என்பதும் அவன்தான் அந்த வழியினுடைய அடைவும் அவன்தான். ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் கலையினுடைய அந்த அற்புதமான ஒரு நுணுக்கமே என்னன்னு கேட்டா இறைவனை வணங்குவதற்கு போடுகின்ற வழியே இறைவனாக வணங்குவது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. அதைத்தான் முதல் பதியத்திலேயே ஞானசம்பந்த பெருமாள் தமிழ் வேதம் தமிழ் மறை என்பதாக காட்டுகின்ற தன்மையிலே அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெரு நெறிய விரமாபுரம் மேவிய பெம்மான் இவன்தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞானசம்பந்தன் உரை செய்த திரு நெறிய தமிழ். இந்த தமிழ் என்பதும் இறைவனை துதிப்பதற்காக இறைவனை துதிப்பதற்காக பயன்படுத்துகின்றோம் தமிழை. ஆனால் தமிழே சிவம் என்பதாக சொன்னால் நம்முடைய ஞானசம்மதி. தமிழ் வேறு, சிவம் வேறு அல்ல. தமிழ் என்பது இறைவனை வணங்குவதற்காக பயன்படுத்துகின்ற நெறி. நெறியே சிவம் தமிழ். தமிழும் சிவமும் ஒன்று. அதனாலதான் சொன்னார் சுந்தர பெருமான், நாளும் இன்னிசையால் சிவம் பரப்பு ஞான சம்பந்தம்னு சொல்ல. நாளும் இன்னிசையால் சிவம் பரப்பும் ஞான சம்பந்தம். சிவம் சிவத்தைத்தானே பரப்பினார். ஆனால் அவர் அப்படி சொன்னாரா? இல்ல, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர். தமிழ் என்பது நெறி, தமிழ் என்பது சிவம், தமிழே சிவம். நெறியும் சிவமும் வழியும் ஒன்று என்பதை காட்டியது தமிழ் மறை. அதைத்தான் சொல்லுகின்றார், நெறியே நிம்மலனே நெடுமாலையன் போற்றி செய்யும் குறியே நீர்மையனே கொடியேறிடை தலைவர் மரிகை ரங்கையனே மலபாடியில் மாணிக்கமே அறிவே நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே ஏறார் முப்புறமும் எரிய சிலை தொட்டவனே வாரார் கொங்கையுடன் மலபாடியில் நேயவனே சீரார் நாவலர்கள் ஆரூரன் உரைத்த தமிழ் ஆரோக்கியத்தவல்லார் பரலோகத்து இருப்பாரே என்பதாக சொல்லி அன்னே உன்னையல்லால் என்று அந்த கருணையை வெளிப்படுத்திய பதிகமாக விளங்குவது இந்த திருப்பதிகம். இந்த பதிகத்தோடு நம்முடைய இரண்டாம் ஆண்டு வகுப்பு நிறைவடைந்து இப்பொழுது ஆண்டு விழாவானது அடுத்த வாரம் சனிக்கிழமை. அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்தேறி வருகின்றது. உங்கள்கள் அனைவரும் உங்களுடைய இயன்ற அளவிற்கு எல்லாருக்கும் இதை தெரிவித்து யார் யாருக்கு எவ்வளவு அழைப்புகள் வேண்டுமோ நீங்கள் வாங்கிக் கொண்டு ஐயாவிடத்தில் இருக்கும் வாங்க வந்து எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும், அழைக்க வேண்டும் என்று மழபாடியும் மாணிக்கத்தை எப்படி துஞ்ச வருவாரும் தொழில்நுட்பாரும் வழிவிற்போய் நெஞ்சம் புகுந்து என்னை என்பதாக சொன்ன நிலையில நீங்க போய் அவங்களை எல்லாம் எழுப்பி கூட்டிட்டு வரணும். மழபாடியும் மாணிக்கத்தை ஏன் வச்சோம்னு கேட்டா தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பி தேவர் மாணிக்கத்தார் சுந்தர பெருமாள் என்ற மாதிரி நம்ம எல்லாரையும் அழைத்து வர வேண்டும். ஆக மழபாடியும் மாணிக்கத்தோடு நிறுத்தி நாம் அடுத்த வாரம் அதற்குரிய சில செய்திகளை நம்முடைய ஐயா அவர்கள் சொல்லுவார்.